ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சீடன் வாய் திறந்து சொன்னான்னா குருநாதர் நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். குருநாதன் மனசுல அந்த நினைப்பு வராம இவன் வாயில வார்த்தை வராது. இந்த சீடன் சொல்லி மாட்டேன்னு குருநாதர் சொல்லவே மாட்டார். அப்படி அவங்களுக்குள்ள உறவு இருக்கு. குருநாதனுக்கு சீடனுக்கு இருக்கிற உறவு கிட்டத்தட்ட கணவனுக்கு மனைவி இருக்கிற உறவு மாதிரி, அவ்வளவு அன்புனால, அன்பு நெறியில ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு. அவர்தான் ரவுக்ஷாயனர். அவர் சொல்றார், ரவுக்ஷாயனர் எத்தனை கல்ப காலங்களாக பெருமானுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறார். குருநாதர் இப்பதான் வரார், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வரார். திருப்புரந்துறைக்கு வந்திருக்கிறவரை பார்த்து இவரை நீங்கள் உடனே ஆட்கொள்ள வேண்டும். ஏன் உடனே ஆட்கொள்ள வேண்டும் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நாம ஒரு தீட்சை வாங்கணும்னு சொன்னா ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. சிவராத்திரி, சங்கராந்தி, ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. பல பேருக்கும் தீட்சை தரணும்னா எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க ஜாதகத்தை அவங்க நட்சத்திரப்படி நல்ல நாள் பார்க்க முடியாது. சிவராத்திரி அன்னைக்கு நூத்துக்கணக்கான பேருக்கு தீட்சை தருவாங்க. ஒத்தருக்கு மட்டும் தனியா தீட்சை தருதுன்னா அவர்களுக்கு நல்ல நாள் பார்ப்பாங்க. அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து வர மாதிரி ஒரு மந்திரத்தை ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்தா அந்த மந்திரத்தை அவன் உயிர் உடம்புல உயிர் இருக்கிறவரையும் விடாம ரெண்டு வேளை ஜபிப்பானா, அது நல்ல நாளா பார்த்து எடுத்து கொடுத்தாதான் நிற்கும். அப்ப அதை நாள் பார்ப்பார்கள், நாள் பார்ப்பார்கள், உபதேசம் பண்ணுவதற்கான வேலை பார்ப்பார்கள், நல்ல நேரம் பார்ப்பார்கள். இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு நல்ல நாளா இருக்கு நட்சத்திரப்படி. அந்த நாள்லயும் பகற்பொழுது 11 to 12 நல்ல பொழுதா இருக்கு. அதுக்கு ஹோரைன்னு பேரு. ஒரு நாளிலே மிகச்சிறந்த பகுதிக்கு ஹோரைன்னு பேரு. அதே முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதே போல பல நாட்கள் வரும். நாளைக்கு நிச்சயமா மந்திரம் தரலாமாங்கிறதுக்கு முடிவு பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கு தாங்கள் உறங்கி விட்டு என்ன கனவு காண்கிறீர்களோ அதை சொல்லுங்கள். உறங்காது இருந்து சிவனா நம்ம வந்து திருமுறைகளை படித்துக் கொண்டிருந்து விட்டு தானாக உறக்கம் வந்து அந்த தானாக வருகின்ற உறக்கத்துல நமக்கு நல்ல கனவு தான் வரும். திருமுறைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற காரணத்தினால அப்ப அந்த கனவிற்கு ஏற்ப நமக்கு உபதேசம் செய்வார். அப்ப உபதேசம்ங்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே ஆயிடாது. ஆனால் தலையிலே நெருப்பு பிடித்துக் கொண்டவன் தண்ணீரை திருடுவதற்கு நாள் பார்ப்பானா, முகூர்த்தம் பார்ப்பானா, கனவு காண்பானா? அதே போல தீவிர தரமான சக்தி பதிந்து ஒருவனுடைய தகுதியை பார்க்கும் பொழுது ரவுக்ஷன் என்ன சொல்றாரு, இந்த அடியவனை ஆட்கொள்வதற்கு நாள் பார்க்க தேவையில்லை பெருமானே, இவனை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். இந்த விண்ணப்ப கோலம் தான் அங்க காமிக்கப்பட்டிருக்கு திருப்புரந்துரையில. ரவுக்ஷன் என்ன சொல்றாரு, நம்முடைய குருநாதரை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். பெருமான் உடனே ஆட்கொண்டு திருவடி தீட்சை தரார். திருவடி தீட்சையை வாங்கிக்கிட்டு இவர் கீழே இருக்கிறார். அதான் குருந்த மூலம். அப்ப அடியவரின் மிக்கார் ஒருவர், 999 அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களிலே மிகுந்த தகுதி படைத்த ஒருவர் அவர் ரவுக்ஷனராக இருக்கலாம். இவ் அடிமை தன்னை அவர் சொன்னார், இந்த அடிமையை ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஏன் அடிமை தன்னை ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதானே ஒருவர் அடிமை ஆவார்கள்? அற்றன்று அப்படி என்று உலகத்திலே எல்லா உயிர்களும் பெருமானுக்கு அடிமைகளே. அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லோரும் பெருமானுக்கு அடிமைகள் தான் என்பதனால அடிமை என்று சொன்னால் குற்றம் கிடையாது. இந்த அடிமையை ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொள்வதற்கு முன்பு அவர் யாரு, அடிமைதான் என்று பார்க்கின்றோம். இவ் அடிமை தன்னை வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும். வெவ்வினை என்றால் என்ன, மீண்டும் பிறவியை தருவதற்கு காரணமாகின்ற வினை. அந்த வினையினை அகற்றி ஆள வேண்டும். அது என்னென்ன, சஞ்சிதம்ங்கிற வினை இருக்கின்றது, அது மீண்டும் மீண்டும் அந்த வினை பயனை நுகராத வரையிலும் பயனை தந்து கொண்டே இருக்கும். இப்ப குருநாதன் திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொள்வதனால மூட்டை மூட்டையா இருக்கிற சேர்த்து வச்ச வினை இருக்கே, அதெல்லாம் தீக்கிறதுக்கு நம்ம பிறவி எடுக்கணும்னா ஒரு புளிய மரத்துல எத்தனை இலை இருக்குமோ அத்தனை பிறவி எடுத்து பத்தாதுங்கிற சாமி என்ன பண்றாரு, தீட்சையினால அந்த சஞ்சிதமாக இன்னும் மலை போல குவிச்சு வச்சிருக்கிற சஞ்சித வினையை அவர் தீட்சையினால அகற்றி விடுகின்றார். அதனால மறுபிறவியை ஒழிக்கின்றார். அப்படி இருந்தும் பிறவி எடுப்பதற்கான ஆபத்து வரும். அது சஞ்சிதத்தினால் வராது, ஆகாமி என்ற வினையினால். ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு வினை பற்றோடு இட்டுவோம் என்றால் அதனால் வரும். அந்த ஆகாமி வரிவினை என்றதுக்கு பெயர். அந்த வினையினால் பிறவி நிகழ்வது, அந்த வரிவினை புரிவதற்கு என்ன காரணம்னா, அந்த வரிவினை புரிவதற்கு காரணம் வினை பற்று. காரணம் வினை நீங்கினாலும் வினை நிலத்திலே பற்று இருக்கு. சித்தாந்த கிளாஸ் மாதிரி நம்ம கிளாஸ் இருந்தாலும் அடிப்படை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை கேட்டாலும் இதை நம்ம திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பெருங்காய டப்பால தாளிப்பதற்கு பெருங்காயம் இருக்காது, ஆனால் காலி டப்பாலையும் பெருங்காய நாற்றம் இருக்கும், துர்நாற்றம், அந்த நாற்றம் இருக்கும். அதே போல நம்முடைய வினையை பெருமான் அழித்து விட்டாலும் வினை பற்று இருக்கும். ஒரு உயிர் செஞ்சதையே செய்யும். இப்ப ஒரு புழு வேப்பலையை கடிச்சே தின்னு வாழ்ந்ததா. அப்ப கசப்பையே திங்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்பமான பொருளை தருவோம்னு அந்த புழு அதை எடுத்து ஒரு சின்ன டப்பாக்குள்ள ஒரு பெரிய கற்கண்டை வச்சு விட்டுட்டாங்க. பசிக்கும் போது வேற வழி இல்லாம அந்த கற்கண்டை நக்கி மேயும். இந்த புழு பூச்சிகளுக்கெல்லாம் அதிகமான ஆக்சிஜன் தேவையில்லை, மாசக்கணக்காக அந்த டப்பாலேயே இருக்கும், உயிரோட இருக்கும். டப்பாவை திறந்து விட்டாங்களாம், விட்டோன்னே ஒரு மாசம் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதை கல்கண்டை நக்கி நக்கி பாதி கல்கண்டு குறைஞ்சு போச்சு, கல்கண்டு தின்னு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த புழுவை விட்டாங்களாம். வெளியில விட்டதுதான் பொருள் வேகமா ஓடி போச்சான் வேப்ப மரத்தடிக்கு. அதான் வினை பற்று. அப்ப நம்மள கடவுள் நல்லவனா வச்சுட்டு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கெட்டு போயிடுவோம். அதனால ஆட்கொள்ளப்பட்டவர்கள்லாம் குருநாதர் என்னத்தை எதை விண்ணப்பிக்கணும்னா, பெருமானே உன்னை பிரிந்து நான் வாழ மாட்டேன், உன்னை பிரிந்து நான் வாழ்ந்தால் கெட்டுப்போவேன் என்று விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் திருவாசத்துல இருக்கு, திருக்கோவையார்ல இருக்கு. அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு வருகின்ற இடத்துல நான் சொல்றேன். ஒரு மனைவி கணவனுக்கு டெலிபோன் பண்றா, என்ன பண்றா, பெருமானே என்னிடத்தில் நீர் வைத்திருக்கிற அன்பை விட உம்மிடத்தில் நான் வைத்திருக்கிற அன்பு குறைவு, நான் உண்மை எச்சரிக்கிறேன், நீர் எம்மை உடனே வந்து காணவில்லை என்று சொன்னால் நான் கெட்டு போவேன். பொறுப்பு என்னோடது இல்ல. என்ன காரணம்னா எனக்கு உயர்ந்த தகுதி கிடையாது. எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் என்று இவை நின்கினை வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகையன் அருள் புரியாயே. உன்னை பிரிந்திருக்கிற நேரத்துல உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும், என் கண் உன்னுடைய போட்டோவையே பார்க்கணும், என் காது உன்னுடைய குரலையே கேட்கணும். அப்படி நான் நிற்க மாட்டேன், எனக்கு அந்த தகுதி இல்ல. எப்படி வாழணுமோ கற்போடு அப்படி நான் வாழ மாட்டேன். ஆகவே என்னை நல்லவளாக வைத்திருப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சாமிட்ட விண்ணப்பிக்கிறார் குருநாதர். ஆகவே என்னை மீண்டும் திருப்புறந்திரிக்க வர வேண்டும் என்று நீ அழைத்துக் கொள்ள வேண்டும், என்னை நீ கூவி அழைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீ என்ன தீட்சை கொடுத்து என்ன பிரயோஜனம், நான் கெட்டு போவதற்காக என்னை ஆட்கொண்டாய், கெட்டு போகணுங்கிறதுக்காக ஆட்கொள்வது காக்கப்பட வேண்டியதல்லவா என்று விண்ணப்பிக்க வேண்டும். கூச்சத்தை விட்டு உண்மையாக விண்ணப்பிக்க வேண்டும். அதான் உண்மையான அன்பு நிலை. பெருமான அப்படி விண்ணப்பித்த பிறகு பெருமான் இறங்காது இருக்க மாட்டான். எப்படி விண்ணப்பிக்கிறார் பாருங்க, பெருமானே அருக்கிலேன் உடல் துணிபட, உன்னை பிரிந்து வாழ்கின்ற நான் இந்த உடம்பை வெட்டி போடல, அருக்கிலேன் உடல் துணிபட, தீப்புக்கு அருகிலேன் நெருப்புல போய் வேள திருவருள் வகை அறியலே, பொறுக்கிலேன் உடல், இந்த உடம்ப சுமையாக கருதணும், இந்த உடம்ப நான் சுமையாக கருதுறேன், இந்த உடம்ப தூக்கிட்டு போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, பொறுக்கிலேன் உடல், சரி இது எங்கேயாவது போட்டு உடைச்சிடலாம்னா எங்க கொண்டு போய் தள்ளுறதுன்னு தெரியல, போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாக, இறக்கிலேன் உன்னை பிரிந்து நீ இருக்க, உன்னை பிரிந்து நான் இறந்து போயிருக்க வேண்டும், உயிர் வாழ்கின்றேனே, எனக்கு இந்த துன்ப நிலை அவனில்லை, என்னை நானே வெறுக்கின்றே எனக்கு தகுமா, அடியேன் என்னையே நான் வெறுத்துக் கொள்வதற்காகவா நீ கருணை புரிந்தாய் அப்படின்னு கேட்கணும் பெருமாட்ட. இதை போல அன்பு நிலையில யாராவது கேட்கிறாங்களா, பிரிஞ்சிருக்கிற வீட்டுக்காருக்கு போன் பண்ணுவாங்களா, இதே மாதிரி குருநாதர் கடவுளுக்கு கடவுள்கிட்ட பேசினா மாதிரி நம்ம பேசுவோமா, அதான் உண்மையான அன்பு. அருக்கிலேன் உடல் துணிபட, தீப்புக்கு அருகிலேன், திருவருள் வகை அறியேன், பொறுக்கிலேன் உடல், பொக்கிடம் காணேன், போற்றி போற்றி என் போர்விடைப்பாக, நீ எப்படிப்பட்ட வெஹிக்கிள் வச்சிருக்கிற, கைலாசிலிருந்து அடுத்த நிமிஷம் இங்க வந்துடலாம், அப்படிப்பட்ட பாய்ந்து வருகின்ற விடை மீது வருபவன் நீ, போர்விடைப்பாக போன் பண்ணி கீழே வைக்கிறதுக்குள்ள வாசல்ல வந்து நிக்கிற அளவுக்கு ஆற்றல் உண்டு பெருமானுக்கு. போற்றி போற்றி என் போர்விடைப்பாக, இறக்கிலேன் உன்னை பிரிந்து நிதிருக்க, என் செய்கேன் இது செய்கை என்றாய், நான் என்ன செய்யணும்னு சொல்லு, என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல, செய்வகை அறியேன், சிறைக்கனையே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இதெல்லாம் திருவாசகம் முழுவதும் நம்முடைய குருநாதரே, அவருடைய குருநாதர் பிரிந்து போன பிறகு பாடினது. பிரிவாற்றாமையை கருதி பிரிவினை ஆற்றுகின்ற தன்மை இல்லாமல் நெய்தல் திணையிலும் வந்து முல்லை திணையிலும் பாடியது. பிரிவினை பிரிந்து தாங்கி கொண்ட போது முல்லை திணை, இனி உயிர் வாழ முடியாதுன்னு புலம்புவது நெய்தல் திணைன்னு சொல்றாங்க. இந்த திணையிலே பாடிய பாடல்கள் ஒரு பாட்டு கூட சாமி கூட இருக்கும்போது பாடலங்கிறது என்னுடைய கருத்து, அடியனுடைய கருத்து. புராணம் அப்படி சொல்லல, சாமி கூட இருக்கும்போது ஒரு வாயே திறக்கல, சாமி பிரிஞ்சு போன அப்புறம் தான் பாடுறாரு. ஆகவே சாமி இவரை பிரிஞ்சு போனதே திருவாசம் பாடணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு அடியனுடைய கருத்து. இதெல்லாம் என்னுடைய கருத்து, என் குருநாதரை நான் அறிந்த வரையிலே நான் சொல்கின்றது. புராணம் அப்படி சொல்லல, அவர் பாடினார்னு வருது, ஆனா நான் நம்பல. அது ஏன் பாட போறாரு இவரு, சாமி பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு பாட்டு, வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது யாராவது போன் பண்ணுவாங்களா, கொஞ்சம் வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது போட்டோ எடுத்து பார்ப்பாங்க, எட்டி இருக்கும்போது தானே போன் பண்ணணும். பெருமானுடைய சந்நிதியில பாட்டே எழாது. பெருமான் என்ன பண்ணார், திருவாசகம் பாட வேண்டும்ங்கிறதுக்காகவே பிரிந்து போனார். எப்படி திருக்கோவையார் பாடுன்னு கேட்டாரோ அதை போல திருவாசகத்தை பாடுன்னு கேட்காம பாட வச்சார், திருவாசகத்தை பாட வைத்தார், திருக்கோவையரை பாடுன்னு கேட்டுட்டார். இப்படி என்ன திரும்பி திரும்பி ஒரே யுக்தியை கையாள முடியாது, திரும்பி திரும்பி பிரிஞ்சு போவேன்னு மிரட்ட முடியாது. அதனால என்ன சொன்னாரு, இங்க பாரு திருவாசத்துக்காக தான் நான் உன்னை பிரிந்து போல் நடித்தேன், திருக்கோவையாரம் பாடிடு நல்ல பிள்ளைதானே, திருக்கோவையாரும் பாடிடுவாயாக என்று கேட்டார். ஆகவே இப்ப பெருமான் ஆட்கொண்ட பொழுது பெருமான் பிரிவான் என்று இவர் நம்பவே இல்லை. அவருடைய அவர் காட்டிய அந்த அன்பு இருக்குதே கருணை, வண்ணப்பணித்தின்று வா என்ற வான் கருணை. பின்னாடி வருது புராணத்துல தொடர்ந்து அடுத்த பாடல்கள்ல, உன்னை ஆட்கொள்வதற்காக எழுந்துள்ளினும் சாமி சொல்றார். திருப்பெருந்துறையில இந்த குருந்த மரத்தறையில இப்பொழுது நாம் காட்சி கொடுப்பது உன்னை ஆட்கொள்வதற்கென்றே இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்வதை நம்முடைய குருநாதர் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொண்டார், சந்தேகப்படல. ஒரு உண்மையான தலைவன் கூறுவதே உண்மையான தலைவி நம்பரா நூத்துக்கு நூறு. அவன் பொய்யே சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் சொன்னா அது நிஜமாயிடும், அவரை விட யோக்கியமானவன் யாருமே இருக்க முடியாது. திருக்கோயில வருது, அப்ப அவர் பொய் சொன்னா உண்மையாகும். அவர் வெள்ளக்காக்கான்னு சொன்னா கருப்பு காக்கா வெள்ளையா ஆயிடுங்கிறேன், கருப்பு காக்கா வெள்ளையா தெரியும், அவர் சொன்னா தெரியும். அவரை எல்லாம் வல்லவர், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ எல்லாம் அவர் படைச்ச கருப்பு காக்கா, அவர் படைச்சா வெள்ளக்காக்கா ஆயிடுது, அவர் தானே உண்மை பொருள். அவர் செய்த கருணை எப்படிப்பட்ட கருணைனா, அவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அழிய மாட்டான், அவர் சங்கரன், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அவரை பிரிய மாட்டான். இந்த பிரிவே பொய்னு சொல்றார் திருவாசகத்துல. திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளும். அம்மா என்ன பண்றா, குழந்தை அழுதா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சு அதுக்கு சோறு ஊட்டினா அதுக்கு நல்லதுங்கிறதுக்காக கண்ணமுச்சு விளையாடுற. அம்மாவை காணுன்னு குழந்தை அழுது, அழுத உடனே வந்துடுறா. அந்த என்னைக்குமே அந்த அம்மா அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு வெளியில போவாது. பெருமான் திருப்புருந்தரை விட்டு என்றைக்குமே பிரியவே இல்லைன்னு ரெண்டு இடத்துல அடிச்சு சொல்றார். ஒரு இடத்துல என்ன சொல்றார்னா, பெருந்துரையே என்றும் பிரியானை வாயார பேசு, பெருந்துரையில் என்றும் பிரியான். திருப்புருந்தரை விட்டு ஆத்மநாதர் என்றைக்குமே பிரிய மாட்டார். அவிமுக்த க்ஷேத்திரம் அது, ஆத்மநாதர் படைப்பிற்கு முன்பாகவே அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறார். என்றும் பிரியான்னா ஒரு காலத்துல வந்தவனா இருந்தா இந்த சொல் சொல்ல முடியாது. திருப்பெருந்துரைங்கிற ஒரு தலம் நம்ம குருநாதரை இறைவன் ஆட்கொண்டப்பட்ட பிறகுதான் உண்டாச்சுன்னு சொல்றாங்க, அது தப்பு. நம்ம குருநாதரை ஆட்கொள்வதற்காக அந்த தலம் உண்டாயிட்டுன்னு சொன்னா என்றும் பிரியா எப்படி சொல்ல முடியும்? என்றும் என்பது முக்காலத்துக்கும் பொது இல்லையா? குருநாதரை ஆட்கொண்டது ஒரு காலத்தில் தானே, குருநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாமி இருந்தா தானே என்றும் பிரியான்னு சொல்ல முடியும். திருவாசகம் உண்மையா, இவங்க சொல்றது உண்மையா? திருவாசகம் உண்மைன்னு சொன்னாதான் நாம உருப்படலாம். பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு. அப்ப பெருமான் திருப்புறந்துல இருந்துகிட்டே கண்ணாமூச்சி விளையாடுறார். அப்ப எதுக்காக கண்ணாமூச்சி விளையாடுறார்? அழ வைக்கணுங்கிறதுக்காக விளையாடுற. அவர் அழுதுதான் திருவாசகம். திருவாசகத்தை இவர் பாட வேண்டும் என்பதற்காகவே மறைந்து கொண்டார். ஒரு தாய் வந்து குழந்தை அழுது சாப்பிடட்டும், அது ஆடி ஓடி தேடி அது அழுது புலம்பினா நல்லா பசிச்சு சாப்பிட்டா அதுக்கு நல்லது. அதுக்காக அதே போல பெருமான் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும், கறந்த உண்மையும்னு சொல்லல், கறந்த கள்ளமும். பெருமான் அந்த அக்னி தீர்த்தத்திலே மறைந்து போனதை போல ஏமாற்றினார். அவர் கள்வர் தான், அன்னிலேந்து இன்னிவரையும் கள்வர் தான். அவர் அக்னி தீர்த்தத்திலேயும் கள்வர் தான், அவர் அந்த அந்த என்ன தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தத்திலேயும் கள்வர் தான். அங்க உள்ளங்கவர் கள்வர், இங்கு கறந்த கள்வர், அவ்வளவுதான். அப்பொழுது ஆட்கொண்ட பொழுது எப்படி தோணுச்சுன்னா, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நம்ம வீட்டுக்காரர் நம்ம வீடு எவ்வளவு பேருந்து வைத்து நாம தயங்கினாலும் கட்டிண்டா ஒன்னதான் கட்டிப்பேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அவரா பிரிந்து போவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அவர் ஆட்கொண்ட திறம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் நம்மை பிரியவே மாட்டார் அவர் என்ற ஐயப்பாடின்றி நம்ம நம்பலாம். அதை மீறி ஒரு பிரிவு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு நாம், நம்முடைய தீவின். அவருடைய கருணையின்மை இல்லை. குருநாதன் ஆட்கொள்ளும் பொழுது குருநாதனுக்கும் ஒரு சீடனுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டதுன்னா அதற்கு பொறுப்பு சீடனே அன்றி குருநாதர் இல்ல. இது திருவாசகம் அளிக்கின்ற தீர்ப்பு. குருநாதர் நம்மளை திட்டினார், குருநாதருக்கு நம்மளை பிடிக்கல, குருநாதர் நம்மளை அடிச்சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குருநாதர் அடிச்சு திட்டி அவரை வந்து கோவிச்சுக்கிட்டு இப்படிதான் சீடன் வளர்ந்து வரான். அவன் அந்த வளர்ந்து அந்த பேரின்பத்தை அடையும் பொழுது அடிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது, திட்டினதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது. ஆகவே குருநாதருக்கு நம்மளை பிடிக்கல திட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சீடன் பிரிந்தான் என்றால் அது சீடனுடைய தகுதியின்மையினால பிரிகின்றானே தவிர குருநாதர் கருணையை குறைக்கிறதே கிடையாது. அவர் ஆட்கொண்ட திறம் எப்படிப்பட்டதுன்னா, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, கைவிடாது இருக்கின்ற கடவுள். நாம தான் அவர் விட்டு போவோம், அவர் நம்மை விட்டு போக மாட்டார். அப்படி ஆட்கொண்டார். ஆனால் அப்படி ஆட்கொள்வதற்கு முன்பாக நம்மளை சோதித்து பார்ப்பார். அப்படி எல்லாரையும் எல்லா நிலையிலும் ஆட்கொண்டு விட மாட்டார், தகுதி பார்த்து ஆட்கொள்வார். அப்ப இவர் திவ்ய தரமான செய்தியர், ஆகவே இவரை ஆட்கொள்வதற்கு நேரம் பார்க்க வேண்டாம், உடனேயே ஆட்கொள்ளலாம் என்று ரோக்ஷாயினர் விண்ணப்பிக்க இவ அடிமை தன்னை வெவ்வினை அகற்றியாள வேண்டும். இப்ப வெவ்வினை என்பது சஞ்சித வினை, அது மறுபிறவிகள் எண்ணில்லாத மறுபிறவிகளை கொடுக்கும். அதையெல்லாம் பெருமான் தீட்சையினால இந்த பிறவிலேயே நீக்கி விடுவான். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்பறுத்தல் இந்த பிறவினை அறுத்தல் அர்த்தம் கிடையாது. இந்த பிறவினை அறுப்பதற்கு யமனே போதும். இந்த பிறவியிலேயே வருகின்ற பிறவிலே அறுப்பதற்கு யமனால முடியாது, அது குருநாதனாலதான் முடியும். பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் என்று சொன்னால், பிறந்த பிறப்பின்கண் வரு பிறப்புகளை அறுக்கின்ற பெருமான் எப்படி அறுப்பார்? சஞ்சித வினையை கேன்சல் பண்ணி அறுப்பார். அப்படி கருணையினாலே ஆற்றிய தொடர்ந்து ஒரு பிறவி இந்த உயிருக்கு வந்ததுன்னா பிறவி என்பது உயிர். வினை பற்றின் காரணமாக, அதுக்கு வாசனா மலம்னு பேரு, வினை பற்றின் காரணமாக அது வந்து புதியதாக ஒரு வினையை செய்தால் மறுபிறவி ஏற்படும். அந்த வினை பற்றின் காரணமாக அது புதிதாக ஒரு வினையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வினை பற்று எப்பொழுது வந்து அதுக்கு வந்து அடரும்? வினை பற்று எப்பொழுது அடரும் என்றால், குருநாதனை விட்டு பிரிந்தால் அடரும். குருநாதன் கூடவே இருக்கிறவரையும் வாசனாமலம் தாக்காது. வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு வருது 12வது சூத்திரத்துல சிவஞான பதத்துல. குருநாதர் கூடவே இருக்கும்போது தாக்காது, குருநாதரை பிரிந்திருந்தால் ஜங்கம லிங்கங்களுடைய உபாசனையினால் தாக்காது. வருதா? மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத்துழுமே. அரண் என்றால் நம்முடைய பாவத்தை போக்கிய, சஞ்சித வினையை போக்கிய குருநாதன். அரண் என்றால் அழிப்பவன். நம்முடைய வெவ்வினையை அழித்தவன் யார்? குருநாதன். தீட்சையினால் அழித்தவன். அவன் என்று இவர்களை தொழ வேண்டும். ஏன்? அவனே அருகில் இருக்கும்போது அந்த வினை பற்றி அடராது. ஏதோ காரணத்தினாலே குருநாதனை விட்டு பிரிந்து வாழ்கின்றோம் என்று சொன்னால், நாம் சிவலிங்க வழிபாடும் ஜங்கமலிங்க வழிபாடும் செய்தார்கள். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என குருநாதன் என்றே தொழுது வர வேண்டும். அவ்வாறு தொழுது வந்தால் அந்த வினை பற்று அடராமல் பார்த்துக் கொள்ளலாம். நீ எப்படி நான் கூப்பிடாம கைலாசத்துக்கு வந்த அப்படின்னு சுவாமி கேட்கிறார் சேரமான. சேரமான் என்ன சொல்றாரு? நீ மறுபு பாசத்தை அகன்றிட பன் தொண்டர் கூட்டம் வைத்தாய். பாசம் என்பது ஒருவனை வந்து சேரும், அவன் போய் சேர வேண்டாம், தானா வரும். எப்படி அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கு போன உடனேயே தானா வரும், நாம ஒன்னு சுவிட்ச போட வேண்டாம், தானா வந்து பிடிச்சுக்கும். எதை போலன்னா, பாசி உள்ள ஒரு குளத்துல குளிக்கிறவன் கையால அந்த பாசியை நீக்கிட்டு குளிக்கிற வரையிலும் குளிக்கலாம், ஒரு செகண்ட் விட்டான்னா பாசி தானா வந்து ஏறும் மேல. தானா வந்து ஏறுகின்ற பாசி இருக்கின்றதே, அது ஏறக்கூடாது என்று சொன்னால் அதற்கு குருநாதன் துணை இருக்க வேண்டும். குருநாதனாகின்ற நம்பியாரூரரே, நீ எனக்கு கொடுத்த எதுக்காக கொடுத்தன்ன? மறுவின்ற பாசம் மறுவக்கூடாது என்பதற்காக கொடுத்தாய். பாசம் அடரவில்லை பெருமானே, ஆகவே எளிதிலே உன்னுடைய கருணையாகின்ற கங்கை கொண்டு வந்து கைலாயத்தில் சேர்த்து விட்டது. கைலாயத்திற்கு வருவதற்கு தடையான பாசம், அந்த தடையினை நீ பூமியிலே ஒரு குருநாதனை கொடுத்து எனக்கு நீக்கி விட்டாய். கைலாயத்திற்கு வருகின்ற தடை நீங்கியது. தடை நீங்கினாலும் கைலாயத்திற்கு ஒருத்தர் ஒரு வெஹிக்கிள் வந்து அழைச்சிட்டு வரணும் இல்ல. இப்ப தூத்துக்குடிக்கு போக கூடாதுன்னு என்ன சொல்றதுக்கு யாரும் இல்ல, ஆகவே தூத்துக்குடிக்கு செல்கின்ற தடை நீங்கியது. ஆனால் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ ஏறி வரணும். அப்ப பெருமாளுடைய கருணை என்ற பிரவாகம் வந்து என்னை கைலாயத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தது. அந்த வெஹிக்கிள் ஏற விடாம தடுக்கின்ற பாசம் என்ற தடையானது குருநாதனை நீ கொடுத்ததுனால நீங்கிவிட்டது என்று சொல்றார். ஆகவே குருநாதன் கூடவே வாழ்வதற்கு இந்த உயிரானது ஆசைப்படும். குருநாதனும் சீடனை பிரிந்து வாழக்கூடாது என்று விரும்புவான். என்ன காரணம்னா, ஒரு தாய் எப்படி தான் ஊட்டிய உணவு ஒரு குழந்தைக்கு செரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாளோ, அதுவரை என்ன பண்ணுவா? அதை தூக்கி கையில வச்சுக்கான், படுக்க போட்டுருவா, இளம் பிள்ளையா இருந்தா அது ஒரு ஏப்பம் விட்டோன்னே அதை துளியில போட்டு நாள் ஆட்டு ஆட்டி தூங்க வைப்பா. அப்ப தான் ஊட்டிய பாலோ உணவோ செரிக்க வேண்டும் என்று தானே தாய் விரும்புகின்றாள். என் கடமை முடிஞ்சிருச்சு, நீ எப்படி வேணா போ அப்படின்னு நினைக்கிறாள. ஒரு தாயே அப்படி நினைக்கல. தாயெல்லாம் விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த தாய், தாயினும் நல்ல சங்கரன், தாயான தத்துவன். அப்ப அந்த தத்துவன் தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சீடன், என் கடமை முடிஞ்சது, நீ உன் தலையெழுத்துப்படி இருந்துக்க, நீ கெட்டு போன்னு நினைப்பானா? அப்படி நினைக்காத காரணத்தினால அவர் என்ன பண்ணுவார், அவரும் சீடனை அனுப்ப மாட்டார் வெளியில. ஏ நீ வெளியில போனா கெட்டு போயிடுவாடா, இங்கேயே இருடா. சீடனுக்கு தெரியாது வெளியில போனன்னு ஆசைப்பட்டா கூட குருநாதர் என்ன சொல்லுவாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இரு, படிச்சுட்டேன்னு நினைக்காத, தெரிஞ்சுட்டேன்னு நினைக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன்னா திரும்ப எல்லாத்தையும் புதுசா அடுத்த பிரிவில இன்னொத்துட்ட படிக்க முடியாது, இங்கேயே இருந்துக்க என்று சொல்லுவார். தாய்மை இருக்கின்ற காரணத்தினால. அதனால குருநாதர் என்ன சொல்றாரு, தாயான தத்துவன் போயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலைகழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய். உலகத்துல இந்த உயிரிழத்துல தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளைட்ட ஒரு தாய் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாளோ, அதே போல தன் திருவடிக்கு தொண்டு செய்கின்ற சீடனிடத்துல ஒரு குருநாதன் அதனை ஒத்த அன்பினை செய்வான். ஆகவே இவனை ஆட்கொள்ள வேண்டும் ரவுஷாங்கர் கேட்கிறார். வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றார் பெருமான். ஆட்கொள்கின்றேன் என்று சொன்னார். கருப்புக நினையார், நம்முடைய குருநாதர் மீண்டும் ஒரு பிறவி வேண்டும் என்று விரும்புவர் இல்ல. குருநாதன் எப்படித்தான் ஆட்கொள்ளணும்னு நினைச்சாலும் சீடன் வந்து இருங்க இருங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன், பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். பஸ் வரும்போது ஏறினாதான் ஜேர்னி. இந்த ஊருக்கு இன்னைக்கு ஒரு பஸ் தான் வரும். மலை மேல நம்ம வீடு இருக்கு, நம்ம இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் சேரணும்னா இன்னைக்கு வர பஸ், அந்த பஸ் வர நேரத்துல நம்ம யார்ட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது. அது போல இன்னைக்குங்கிறது இந்த பிறவி, ஒரு பஸ்ங்கிறது இந்த குருநாதர். இன்னைக்கு இந்த பஸ்ல ஏறினாதான் வீட்டுக்கு போலாம். இந்த பிரிவில இந்த குருநாதர் வானு கூப்பிடும் போது கூட போனாதான் வீட்டுக்கு போலாம். வீடு எது? திருக்கயிலாயம். விட்டுட்டோம்னா அடுத்த பிறவி, இந்த பஸ்ஸை விட்டா நாளைக்கு, இந்த பிறவி விட்டா அடுத்த பிறவி என்பதை உணர்ந்து அடுத்த பிறவி வேண்டாம் நினைக்கிறவன் அது சீடனுக்கு தகுதி. அவன் அடிமுட்டாளா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. குருநாதர் வந்து புத்திசாலியத்தான் சொல்லித்தருவேன்னு சொல்ல மாட்டார். அடிமுட்டாளா இருந்தாலும் இருட்டினை போக்கு விளக்கு போக்குவதை போல நம்முடைய அறியாமையை தன் கருணையினால இறைவன் போக்கி விடுவான். பத்து நாளா முடியிருக்கு, ஒரு பத்து வருஷமா முடியிருக்கு ஒரு ரூம், நிறைய இருட்டு சேர்ந்திருக்கு, குப்பை சேர்ந்திருக்கு, ஒரு விளக்கேத்தி வச்சா அத்தனை இருட்டும் போயிடுது. நம்முடைய அறியாமை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஞான தீபத்தின் முன்பு அந்த அறியாமை அடராது, அது நீங்கிடும். அறியாமையை நீக்குவது பெருமானுக்கு கைவந்த கலை. அவன் எப்படி பண்ண போறாங்கிற கவலை நமக்கு வேணாம். நம்முடைய அறியாமையை கடவுள் எவ்வாறு இருக்குவாங்கிற கவலை நமக்கு வேணாம். என்ன அந்த கவலை கூட நமக்கு வரும் நம்முடைய அறியாமை காரணமாக. எல்லா விஷயத்தையும் திருவாசன் சொல்லுது, தீர்க்கின்றவாறு என் பிழையை என்கொள், தீர்க்கின்றவாறன் பிழையை நீ சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். பெருமானே, நான் மூட்டை மூட்டையா செத்து வச்சிருக்கிற அந்த தீவினையை உன் திருவருள் எவ்வாறு தீர்க்குமோ என்று அஞ்சுகின்ற என்னை நீ விட்டு விடாதே அப்படிங்கிறார். என்ன இந்த அச்சமே அவனால் கைவிடுவதற்கு போதுமான காரணம். பெருமான் எல்லாம் வல்லவன், அவருடைய வன்மையிலே அவருடைய ஆற்றலிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா நிச்சயமா பாஸ். சில பேர் சொல்றாங்க இந்த டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தா நிச்சயமா நமக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அது போல பெரும் கருணையாளனாக இருக்கின்ற ஒரு கடவுள், அந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு தகுதியின்மையே ஒரு தகுதி. சாமி என்ன பண்ணுவாரு, இவனை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணுவார். எப்படி போலன்னா, நமக்கு கை அடிபட்டிருக்குன்னா லோக்கலா ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகும். மண்டை அடிபட்டிருக்கு, நாலு சில்லா இருக்கு, நம்ம லோக்கல் ஆஸ்பத்திரியில சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா மெட்ராஸ்ல அப்போலோல உடனே செத்துப்பாங்க. ஏன் காரணம், அவன் மறுக்கிறத தனக்கு அவமானமா நினைப்பான். இதுதான் நல்ல கேஸ். அப்ப எவ்வளவுக்களோ நமக்கு தகுதி இல்லையோ பெருமான அருளை பெறுவதற்கு அதுவே ஒரு தகுதி, பெருமான் என்று உணர்ந்தால். அதனால்தான் தகுதியின்மை ஒரு தகுதி கிடையாது, பெருமானத்தில் இருக்கின்ற நம்பிக்கை தான் ஒரு தகுதி. அப்ப கற்றறியேன் கலைஞானம், கசிந்துருகேன் ஆயிடினும், மற்ற அறியேன் பிறதெய்வம், அதுதான் தகுதி. மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலால் வார்கள் வந்து உற்று இருமான் திருந்தேனும் பெருமானே. சரி, தகுதியே இல்லாத எனக்கு பெருமான் எப்படி தகுதி, எப்படி பெருமை பண்றாருன்னா, சாமி சொன்னார் உனக்கு தகுதி இல்லையா, உனக்கு திருவடி தரேன். ஏன், நான் கடவுள், என் கருணை போதும் உனக்கு, வேறு ஒரு தகுதியும் வேண்டாம். அப்பொழுது என்ன சாமி ஆட்கொண்டா போதும்னா வரேன், பிச்சைக்காரன் எதுக்காக வரான், எனக்கு பசிக்க ஒரு பழைய சோறு போட்டா போறன்னு வரான். நீ வந்திருக்கிறது என் பர்த்டே அன்னைக்கு, நீ உள்ள வந்து உட்காரு, தலைவாழை இலை போட்டு அவ்வளவு பதார்த்தங்களும் பர மாதிரி நீ நல்லா சாப்பிட்டுட்டு கையில வஸ்திரமும் பணமும் வாங்கிட்டு தான் போகணும். கருணை கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சுன்னு தான் கொடுக்கும். கூறிய பிச்சுன்னு கொடுத்தாதான் அதுக்கு கடவுள்னு பேரு. நம்ம தகுதி பார்த்து கொடுத்தா அது கடவுள் கிடையாது, தன் தகுதி பார்த்து கொடுத்தாதான் கடவுள். கடவுளுடைய அடியார்களே அப்படிப்பட்டவர்கள், கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கணும். மதுரையிலேருந்து ஒரு பத்திரன் ஒரு பாணன் போறான். அவன் போய் சாமி எனக்கு கொஞ்சம் பணம் சாமி கொடுத்துக்காரு, கடவுள் எனக்கு தேவையானது கொடுங்கன்னு கேட்கிறார். சேரம்பரன் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேன், நான் கருதுவதே உங்களுக்கு கொடுப்பேன், கஜானா முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, இந்த அரசாட்சியை நீங்க வாங்கிக்கீங்க. தன் தகுதியின் அடிப்படையில் ஒருவன் கொடுக்க வேண்டும். அடியார்களே அவ்வாறு இருக்கும் பொழுது கடவுள் எப்படி இருப்பார்? ஆகவே அப்படிப்பட்டவர் இவர் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு குருநாதனிடத்தில் வந்தால் போதும் என்பது நமக்கு திருவாசகம் சொல்லுது, இந்த புராணம் சொல்லுது. ஆகவே மீண்டும் பிறக்கக்கூடாது என்று நினைக்கின்ற காரணத்தினாலே இவர் வந்து அடிமை விண்ணப்பிக்கின்றார். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பதற்கு ஒரே காரணம், மீண்டும் பிறக்கக்கூடாது என்ற பிறவி அச்சம்தான். பாழ்த்த பிற படுத்திடுவான், யானுமுனை பரவுவனே. அதை இந்த 88வது பாட்டில் சொன்னார், கருப்புக நினையார் தம்மேல் கண்ணருள் செய்து மீண்டும் பிறக்கக்கூடாது என்று விரும்புகின்ற அந்த சீடனிடத்திலே பெருமான் நயன தீட்சை செய்தார். முதல்ல பெருமான் என்ன பண்ணுவாரா, சீடனை அன்போடு பார்ப்பார், விரட்டுற மாதிரி பார்க்க மாட்டார். முதல்ல அந்த கண்ணுல அன்பு தெரியும், கருணை தெரியும். கைலாயத்தில் இருக்கிற சாமி, நான் கூப்பிடாம நீ எப்படி வந்தேன்னு கேட்கிறார் சேரமான். நான் கூப்பிடாம நீ ஏன் வந்தவன, யார் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு கோபமா கூப்பிட்டுருந்தாருன்னா சேரமானுடைய உயிர் போயிருக்கும். ஆனா சாமி எப்படி சொல்றார், கண்ணுல அன்பு தெரியுது. கேள்வி ஒரே கேள்விதான், நான் கூப்பிடாம நீ ஏன் வந்தேங்கிற கேள்வி ஒண்ணுதான், ஆனா கண்ணுல அன்பு தெரியுது. அப்ப தைரியம் வருது, சாமர்த்தியசாலியா இருப்பவர்களுக்கு நீ இன்விடேஷன் இல்லாம இவ்வளவு பெரிய ஊருக்கு வந்திருக்கிற, இன்விடேஷன் இல்லாம சாதாரணமா ஒரு கல்யாணத்துக்கே போக முடியல இந்த காலத்துல எல்லாம். பழங்காலத்துலாம் கல்யாணத்துல ஏமாத்தி உள்ள போயிடுவாங்க, இப்ப எல்லாம் இன்விடேஷனை காமிச்சாதான் உள்ள செக்யூரிட்டி கார்டு அனுப்புறான். ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே இன்விடேஷன் எல்லாம் போக முடியல, நீ கைலாயத்துக்குள்ள எப்படி வந்த? கைலாயம் முடிப்பட்டது, கடி நகர், 108 கோடி ருத்ர கணங்களினால் காக்கப்படுகின்ற காவலை கொண்ட நகர். உலகத்திலேயே அதிகமான காவக்காரர் இருக்கிற ஊர் கைலாசம் தான். அதனால்தான் சம்பந்த பெருமான் கைலாயத்தை கடிநகர்னு சொல்றார். கடிநகராய் விற்றிருந்தான் கணபதியை சரத்தானே, கணபதி சரத்துல கைலாச கட்சியை கொடுக்காருன்னு சொல்லும் போது கடிநகராய் விற்றிருந்தான். கடிநகர் என்பது கைலை, மிகுந்த காவல் கொண்ட நகர். 108 கோடி ருத்ரகணங்கள்ல மீறியா ஒருத்தன் உள்ள வர முடியும்? எப்படி வந்தார்? ஒரு நந்தியம்பெருமான் தடுத்தார், அது வேற விஷயம். ஆனா குரு அருள்னால உள்ள வந்துட்டார். அப்ப பெருமான் நீ எப்படி அழைக்காமல் வந்தா என்று சினந்து சொல்லல, அன்போடு சொன்னார். அப்ப முதல்ல ஒரு மனிதன் நமக்கு வரவேற்கத்தக்கவன் என்பதை கண்ணால் காட்ட வேண்டும். நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் காலிங்கல் அடிக்கிறார், கதவை திறந்து பாக்குறோம், ஒரு முறை முறைச்சோன்னா நான் இந்த வீட்டுக்கு வரல சட்டம் போடுவான். அவன் வேறு வீட்டுக்கு வந்திருந்தா கூட, வேற வீட்டுக்கு தான் வந்திருக்கான், இந்த அட்ரஸான்னு கேக்குறான். இது பக்கத்து தெருல இருக்கிறாரு, இருந்தாலும் வாங்க, என் நண்பர் தான் அவர், நீங்க இங்க வந்து கைகால விட்டு காபி சாப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போலாமே, என் நண்பர் வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இங்க உள்ள வாங்க, வேர்த்து கொட்டி இருக்குது, ஃபேன் கடியில உட்காருங்க, வெளியூர்ல இருந்து வரீங்க, கைகால் அலம்பிக்கிட்டு ஒரு காபி சாப்பிட்டுட்டு பக்கத்து தெருல தான் இருக்கு, நான் கொண்டு வந்து விடுறேன், அன்பா சொல்லலாமே. அப்ப வருபவனை அன்போடு பார்த்தல் உண்டு. ஆத்மநாத சுவாமி என்ன பண்ணாரா, அன்போடு பார்த்தார். அந்த கருணை நோக்கத்திற்கு இணை எதுவுமே கிடையாது. அந்த கருணை நோக்கத்தினால என்ன ஆகும்னா, நம்முடைய சஞ்சீதை வினைகள் அழியும் என்று வருது. குருநாதனுடைய கருணை நோக்கத்தினால நயன தீட்சை நம்முடைய சஞ்சீதை வினைகள் அழியும். கருப்புக நினையார் தன்மேல் கண்ணருள் செய்து நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி எடுத்த பொற்பாதம் கொண்டு. நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டிங்கிறத கமா போட்டுக்குங்க, எடுத்த பொற்பாதம் வேற. எடுத்த பொற்பாதம் என்பது நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி, எடுத்தா தூக்குது. தூக்கிய திருவடியினால பெருமான் சிவஞானத்தையே உபதேசிக்கிறான், முக்தியை தருவது தூக்கிய திருவடி. முக்தி அந்த தூக்கிய திருவடியில முக்தியை நாடுன்னு வருது. ஊன்றிய திருவடியை பத்தி சொல்றார். ஊன்றிய திருவடி என்ன பண்ணுமா, சிவஞானத்திற்கு தடையா இருப்பது என்ன? இப்ப ஒரு பாடம், ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, சொல்லி தருது வரல, சொல்லி தராதெல்லாம் வருது. ஆணவ மனத்தினால சங்கீத பாடம் படிக்கும் போது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு பாடுறது நமக்கு வராது, அவர் சொல்லாத பாட்டு நமக்கு வரும், சங்கீதி வரும். ஏன் வருதுன்னு கேட்டா, மனம் இன்னொன்றை நினைக்கின்றது. ஸ்ரத்தையா குருநாதன் வாய்மொழியை கேட்காமல் மனம் இன்னொன்றை நினைப்பதுனால சொல்லிக் கொடுத்தது தெரியாம சொல்லிக் கொடுக்காது தெரியுது. இதுக்கு ஆவரண விக்ஷேபம் பேர். ஆவரணம் என்றால் மறைத்தல், விக்ஷேபம் என்றால் திரித்து கட்டுதல். கற்ற கல்வியை மறைத்து தேவையில்லாதே மனதிலே உண்டாக்கும் மனத்துடைய எண்ணம். அப்ப சிவஞானத்தை இந்த எடுது திருவடி நமக்கு அளிப்பதற்கு முன்பாக அதற்கு தடையா இருக்கின்ற மனதனுடைய பரபரப்பு இருக்கின்றதே, மனதனுடைய பரபரப்பு, பல எண்ணங்கள், அந்த எண்ணங்களை ஊன்றிய திருவடி அமுக்கும். சாமிக்கு ஏன் ரெண்டு காலு? சாமிக்கு காலே தேவையில்லை, ஒரு ஒத்த காலில் கூட இருக்கார் கோயில்ல. ஏகபாத திருமூர்த்தின்னு பேரு. உலகத்தை படைக்கிற கடவுள, படைக்கிற கடவுள், உலகத்தை படைத்து காத்தழிக்கிற மூவர்களையும் படைக்கிற கடவுள் ஒரு காலில் நிற்கிறார். அப்ப சாமிக்கு ஒரு காலே போதும், அந்த கால் கூட வேணாம். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கால் என்ன இருக்குன்னா, அந்த ஊன்றிய திருவடியினாலே சிவஞானத்தை ஏற்கும் பொழுது தடையா இருக்கின்ற மனத்தினுடைய பரபரப்பை அமுக்கிறார். இடது திருவடியினால சிவஞானத்தை ஊற்றார். அப்ப அதை சொல்றாரு இங்க, நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி. நெஞ்சில் இருக்கின்ற பரப்பர மிதித்தல் வேண்டி. மிதிப்பது எது செய்யுது? வலது காலாகின்ற ஊன்றிய திருவடி மிதிக்குது. கமா, எடுத்த பொற்பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் போற்றும் தில்லையம்பலத்தை நின்ற அருட்பரானந்த வாரி ஆதலின் அதற்கு இசைந்தார். திருப்புனை மறையோர், முக்தி திருக்குரிய பக்தி திருவினை புரிந்திருக்கின்ற உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் சொல்லப்படுகின்ற தில்லை வாழ்ந்தனர்கள், பெருமானை 6 காலங்களிலும் போற்றி பாராட்டுகின்ற அந்த தில்லை அம்பலத்திலே ஊன்றிய திருவடியை கொண்டும் தூக்கிய திருவடியை கொண்டும் ஒரு ஆனந்த திருநடத்தை இயற்றுகின்ற பெருமான். தூக்கிய திருவுடையை கொண்டே நடனத்தினை நிகழ்த்தி விட முடியாது, ஊன்றிய திருவுடையை கொண்டே நிகழ்த்தி விட முடியாது. ஒரு திருவடியை ஊன்றி இன்னொருத்தருடைய தூக்கி அந்த நடத்தை நிகழ்த்த வேண்டும். அப்ப ஒரு திருடையினாலே மனதில் இருக்கின்ற பரபரப்புகளை அடக்கி பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன்னு சொன்னார். பரபரத்தல் முதலாம் அடங்க வேண்டும். பல்லியல் வாய பரப்பர வந்த பராபரமாகாதே திருவாசகம் சொன்னார். பல தன்மைகள் கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட பரபரப்பு இருக்கின்றதே, இந்த பரபரப்பு அடங்கும் மண்ணும் பெருமான் வந்து அருள் செய்தான் அப்படிங்கிறார். அந்த மனதினுடைய பரபரப்புகளை அடக்குகின்ற ஊன்றிய திருவுடையை கொண்டோ, இந்த முக்தியினுடைய வடிவத்தையும் முக்தி இன்பத்தையும் ஊட்டுகின்ற தூக்கிய திருவுடையை கொண்டோ, உலகக்கெல்லாம் திருவுடைய அந்தனர்கள் ஆறு காலங்களிலும் பூஜிக்க ஆடுகின்ற அந்த தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அருள் பரானந்த வாரி, மேன்மையான எல்லாவற்றுக்கும் மேலான அருளாகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே அதுவே ஒரு கடல் போல. ஏன் கடல் வாரி என்றால் கடல், என்ன கடல்ல இருந்து எத்தனை பேர் எத்தனை பக்கெட் ஜலம் கொண்டு போனாலும் கடல் குறைந்தது போல தெரியாது. எல்லா உயிர்களுக்கும் பெருமான் முக்தி அளித்துக் கொண்டே இருக்கின்றான். அவனுடைய ஆனந்தத்திற்கு ஒரு குறைவு கிடையாது, அது எல்லை காணப்படாத ஆனந்த ஊற்று. அவனுடைய அருளுக்கோ ஆனந்தத்திற்கோ எல்லை கிடையாது. பெருமான் செய்கின்ற அருள், அவன் நமக்கு அறிவிக்கின்ற ஆனந்தம், இரண்டும் எல்லை கடந்தவை. ஆகவே சமுத்திரம் என்று சொன்னால் அருட்கடல், ஆனந்த கடல், மேலான அருட்கடல் ஆதலின் அப்படி இருக்குதுனால அதற்கு இசைந்தார். உடனே இவருக்கு தீட்சை தர வேண்டும், நாள் பார்க்க வேண்டாம் என்று ரவுக்ஷணராகின்ற தலைமைச் சென்று சொன்னவுடனே பெருமான் ஓம் என்று அதனை ஆதரித்தார். நீங்க சொல்றாமலே நான் செய்யறேன் என்று சொல்லி நம்முடைய குருநாதருக்கு தீட்சை தரப்போகின்றார். அது அடுத்த வகுப்புல நமக்கு நிகழும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ சித்சபேஷா சிவசிதம்பரம்.